ගරු විමල්රත්නායක මන්ත්‍රීතුමා ඔතුමාට විනාඩි 15ක් තිබෙනවා.
ගරු සභාපතිතුමනි, කාලතබීම අවස්ථාව ඉදිරිපත් කර තිබෙන යෝජනාවට අදහස් කීපයක් ඉදිරිපත් කරන්න කැමැතියි. මම හිතින් මුලින්ම මේ රටට අහිතකර ගිවිසුම් සම්බන්ධව තාම කෙටියෙන් කරුණු දෙක තුනක් කියන්න ඕන. මොකද මා පාර්ලිමේන්තුවට 2006 පත් වුණාට පස්සේ ප්‍රථම වතාවට තමයි 2007 මාර්තු මාසේදී ශ්‍රී ලංකාව සහ ඇමරිකාව අතර හොරෙන් කැබිනට් මණ්ඩලයට පවා නොදන්වා එවකට ආණ්ඩුව විශේෂයෙන්ම එවකට ආණ්ඩුව හිටපු ආරක්ෂක ලේකම් ගෝඨාභය රාජපක්ෂ මහතාත්, ඒ වගේම ඇමරිකානු තානාපතිවරයාත් ඇමරිකාව සමග ගිවිසුමක් අත්සන් කළේ. ඒ කැබිනට් මණ්ඩලයට හොරෙන් අත්සන් කළේ මේ මා පාර්ලිමේන්තුවේ මාස 6ක් කෑ ගහලා තමයි ගරු කතානායකතුමනි අපිට පිටපත ගන්න ඕනේ. ඒ වගේම 2007 මාර්තු 14 වෙනිදා ආරක්ෂක ගිවිසුම අත්සන් කළ සතියකට පස්සේ තව එකක් අත්සන් කර ඇමරිකාවත් එක්ක තෙල් ගවේෂණය පිළිබඳ ගිවිසුමක් ඩොලර් 460,000කට ලංකාවේ සම්පූර්ණ තෙල් ගවේෂණ කටයුතු වල පරිපාලනය ඇමරිකානු දෙපාර්තමේන්තුවට පැවරණ විදියට. ඒකත් අත්සන් කරේ රොබර්ටෝ බ්ලේක් සහ එවකට පැවතිච්ච ආණ්ඩුව. ඊට පස්සේ ගිවිසුම 2017 අවසන් වුණා මාර්තු මාසේ 5. අපි 2017 පෙබරවාරි මාසෙත් ඊට පස්සේ ජුනි මාසෙත් කල්තැබීම් විවාද පවත්වලා මේ වර්තමාන මෛත්‍රීපාල සිරිසේන රනිල් වික්‍රමසිංහ ආණ්ඩුවෙන් ඉල්ලා සිටියා මේ ආරක්ෂක ගිවිසුම ගැන තොරතුරු වාර්තා කරන්න කියලා. අද දැන් ආණ්ඩුව වෙනුවෙන් කතා කරපු අශෝක අබේසිංහ ඇමතිතුමා කිව්වා ජනතාවට කියන්නේ නැතුව පාර්ලිමේන්තුවට කියන්නේ නැතුව එකක්වත් අත්සන් කරන්නේ නැහැ කියලා. කරලත් නැහැ කියලා. අපි එතුමාට කියනවා තමුන්නාසයට ඕවා කොහේක වැඩ ගිහිල්ලා මිනිසුන්ට බොරු කියන්න පුළුවන්කම තියෙන්න පුළුවන්. නමුත් කරුණු කාරණා දන්න මේ පාර්ලිමේන්තුවට බොරු කියන්න බෑ. මේ පාර්ලිමේන්තුවේ සනිටුහංගලා තිබෙනවා අපි ඉල්ලපු දේවල් අපි කියපු දේවල් මේ හොරෙන් අත්සන් කරන්න ගිවිසුම් ගැන ජන අගමැතිවරයා විවිධ ඇමතිවරු කරපු ප්‍රකාශ. නමුත් ගරු කතානායකතුමනි සභාපතිතුමනි ඒ ගිවිසුම රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ පාලන කාලයේ අත්සන් කරපු ගිවිසුමේ කාලයේ 2017 මාර්තු මාසයේ අවසන් වුණාට පස්සේ වර්තමාන ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා දින නියමයක් නොමැතිව කාල නිර්ණයක් නැමැතිව ඒ ගිවිසුම තවත් බලසම්පන්න කරලා අත්සන් කළා 2017 අගෝස්තු 4. මම මේ ගිවිසුම මේ පාර්ලිමේන්තුවේ 2019 පෙබරවාරි 22 වෙනිදා ගත්තා. අපි මේ ආරක්ෂක ගිවිසුම ගැන උනන්දු වුණේ අප්‍රේල් 21 වෙනිදා ත්‍රස්තවාදී ප්‍රහාරයට කලින් ඉඳන්. මොකද අපි දන්නවා සහරාන්ලගේ ලොකු තාත්තලා තමයි එක්සත් ජනපදය. සහරාන්ලා හැදුවේ, සහරාන්ලා සල්ලි දුන්නේ, සහරාන්ලා හැදුවේ ISIS එක හැදුවේ Taman කියලා හිලරි ක්ලින්ටන් ඇමරිකන් සෙනෙට් එකට කියනවා. We created the enemy කියලා. ඒ නිසා අද ජුලියන් අසාන්ජේ හිර කළා තියෙනවා, ඔහු ළඟ ඊමේල් 1700ක් තියෙනවා හිලරි ක්ලින්ටන්ගේ ඊමේල් එකෙන් හැක් කරපු. ඔවුන් කොහොමද මේ ත්‍රස්තවාදයට සල්ලි දුන්නේ කියලා. පුහුණු කරේ. ඒ නිසා අපිට මේක සැකයක් නෑ. ඒ නිසා පෙබරවාරි 22 තමයි මේ පාර්ලිමේන්තුවේ මම ඔය ඇක්සා කියන ගිවිසුමත් සෝෆා කියන ගිවිසුමත් දෙකම ගැන ප්‍රශ්න කළේ සහරාන්ලා පත්තු කරන්න කලින්. අපි දන්න ඇමරිකාව අපේ රටවල් පත්තු කර කර ඉන්නේ කියලා. ඒ නිසා අපිට දේශප්‍රේමය හෝ මහජන ආරක්ෂාව කියන්නේ ගරු සභාපතිතුමනි ඡන්ද දිනන්න ප්‍රොජෙක්ට් එකක් නෙමෙයි. ඒක අපේ පෞද්ගලික ප්‍රතිපත්තියත් අපේ පක්ෂ ප්‍රතිපත්තිය. අපි කොටි සංවිධානයට විරුද්ධ වුණේ කොටි සංවිධානයෙන් ඡන්ද අඩු කරගන්න හරි වැඩි කරගන්න හරි බලාගෙන නෙමෙයි. අපි දන්නවා මේ රටේ හැම දේශපාලන ලොක් නායකයෙක්ම රට කරපු කරන්න කරපු හැම කෙනාම කොටි සංවිධානයත් එක්ක විවිධ දේශපාලන ගනුදෙනු කරා තමන්ගේ දේශපාලන ව්‍යාපෘති වෙන්නේ. ඒක බොරු නෙමෙයි. සත් ජනතාන්ත්‍ර වශයෙන් අපි ඒ නිසා මේ ගිවිසුම සම්බන්ධ දැන් අපි දන්නවා ආණ්ඩුව 2028 වෙනිදා මැයි මාසේ 28 වෙනිදා කොළඹ වරායේ ජැටිය වික්කා ඉන්දියානු සහ ජපාන කියන රටවල් දෙකට සම්බන්ධව. දැන් මම මේ සමගම මොකද නියෝජ්‍ය මෙතුමා කිව්වා එහෙම කියලත් නැහැ අසං කළත් නැහැ යනාදී වශයෙන්. මම මේ සමග හැන්සාට් කරනකොට සභාපතිතුමනි මැයි මාසේ 2019 මැයි මාසේ 24 වෙනිදා Ministry of Ports and Shipping and Southern Development එකෙන් දාපු කැබිනට් මෙමරන්ඩම් එක කැබිනට් පත්‍රිකාව සාගර රත්නායක මෙතුමා Minister of Ports Shipping and Southern Development. දැන් මේ කැබිනට් පත්‍රිකාව දාන්නේ කවද්ද කරු සභාපතිතුමනි? මැයි මාසේ 24 වෙනිදා. මැයි 24 කියන්නේ සිකුරාදා දවසක්. මැයි 24 සිකුරාදා දවසක්, මැයි 25 සෙනසුරාදා, මැයි 26 ඉරිදා මැයි 28 වෙනිදා තමයි අස්සම් කරන්නේ ගිවිසුම. ඒත් ඉන්දියාවේ කොමහා කොමසාරිසුත් ජපාන් මහ තානාපතිතුමත් ලංකා ආණ්ඩුවත් එකතු වෙලා ගිවිසුම අස්සම් කරනකොට මා දන්නා තරමින් මේක කැබිනට් මණ්ඩලයේ 24 සිකුරාදා දාපු කැබිනට් පත්‍රිකාවක් කිසිම ඇමතිවරයෙක් සෙනසුරාදා දා මේව බලන්නේ නැහැ. කිසිම ඇමතිවරයෙක් තමන්ගේ ලේකම්වරු කැඳවලා මේක සම්බන්ධ නිරීක්ෂණ ඉදිරිපත් කරන්න වෙන්නේ නැහැ. ඒ නිසා මට බරපතල සැකයක් තියෙනවා ගරු සභාපතිතුමනි මේ කැබිනට් පත්‍රිකාව හැදුවේ ඉන්දියාවෙන් කියලා. මොකද අපි අපේ රටේදී අපි කැබිනට් පත්‍රිකා හදනකොට රාජ්‍ය ලේකන සම්පාදනයේදී යම්කිසි අනුගමනය කරන සාමාන්‍ය භාෂාවක් තියෙනවා. මොකද අපි සාමාන්‍යයෙන් ලෝකේ ඕනම රටක ජනාධිපති කෙනෙක්ට අගමැති වෙනේට කතා කරන විදියක් තියෙනවා. ආමන්ත්‍රණය කරන විදියක් තියෙනවා. දැන් ඒ අනුව දැන් මේ කැබිනට් පත්‍රිකාවේ ඉන්දියන් ජන අගමැතිතුමා සඳහන් කරලා තින් මෙහෙම. His Excellency Prime Minister for India ශ්‍රී නරේන්ද්‍ර මෝදි. දැන් මම හිතනවා සාමාන්‍යයෙන් අපේ රටේ කැබිනට් පත්‍රිකා සකස් කරන වරාය අමාත්‍යංශයෙන් නම් මේක සකස් කරේ. මේක විදේශ අමාත්‍යංශයෙන් සකස් කරා නම් මට හිතන්න පුළුවන් සමහරට ශ්‍රී වගේ එකක් ඉන්න ඉඩ තියෙනවා කියලා. මං හිතනවා මේ කැබිනට් පත්‍රිකාව හදලා ඉන්දියාවෙන්මයි කියලා. මොකද හේතු දෙකක් නිසා. එකක් මේ ශ්‍රී නරේන්ද්‍ර මෝදි කියන එක එකතු වෙනවා. ඊළඟට සාමාන්‍යයෙන් අපේ රටේ එහෙම කතා කරන්නේ නැහැ. ඊළඟට මේ මෙමරන්ඩම් ඔෆ් කෝපරේෂන් කියන එක. මම මේක හෑන්ඩ්ෂේක් කරනවා ඔබතුමාගේ අවසරය මත ළඟදී ඔය වරාය විකුණන්න ගහපු ගිවිසුම. ඒකෙත් ගරු කතානායක සභාපතිතුමනි මේක කොහොමද තියෙන්නේ? මෙමරන්ඩම් ඔෆ් කෝපරේෂන් ෆෝර් ද ඩෙවලොප්මන්ට් ඔෆ් ද කලම්බු සදර්න් පෝර්ට් ඉන් ශ්‍රී ලංකා අමාං ද ගවර්න්මන්ට් ඔෆ් ද රිපබ්ලික් ඔෆ් ඉන්දියා. ඊළඟට තමයි තියෙන්නේ ද ගවර්න්මන්ට් ඔෆ් ද ඩෙමොක්‍රටික් සෝෂලිස්ට් රිපබ්ලික් ඔෆ් ශ්‍රී ලංකා ඇන්ඩ් ද ගවර්න්මන්ට් ඔෆ් ජපාන්. දැන් මම අහන්න කැමති ද ලංකාවයි ජපානය කියලා ඉන්දියාව එකක් ගන්නවද මේ? නැත්නම් ඉන්දියාවයි ජපානය එකතුලා ලංකාව එකක් ගන්නවද කියලා? මොකද සාමාන්‍යයෙන් ගිවිසුමක් අස්සම් කරද්දී සභාපතිතුමනි අපේ රටේ දෙයක්. අපි නම් මේ ගිවිසුමේ මේ සකස් කරන්නේ අපේ රටේ ආණ්ඩුවක ඉන්නම් අනිවාර්යෙන්ම අපි ලියන්නේ අපේ රටේ නම ඉස්සෙල්ලා. අනික මේක අපේ රටේ වරාය. ඉතින් අපේ රටේ වරාය සම්බන්ධ ගිවිසුමක් අස්සම් කරනකොට ගිවිසුමේ cover page එකේ ප්‍රියම්බල් එකේ එනවා මොකද්ද? මුලින්ම එනවා ද ගවර්න්මන්ට් ඔෆ් ද රිපබ්ලික් ඔෆ් ඉන්දියා. ද ආණ්ඩුව කියන විදිහට මේ ගිවිසුමේ ජූනියර් පාර්ට්නර් තමයි ඉන්දියාව. 156ක් ආණ්ඩුවට කියනවා 100ට ඉතිරි ගාන ජපානට කියනවා ඉතිරි වැඩි ටිකක් තමයි ඊළඟ මේ ඉන්දියාවට ගන්න. ඉන්දියාවට අඩු ප්‍රමාණයක් කියලා ඉන්දියාවත් කියනවා. හැබැයි ඇග්‍රිමන්ට් එක බැලුවම අපිට පේනවා ඒකේ තියෙනවා රිපබ්ලික් ඔෆ් ඉන්දියා වලින් තමයි පටන් ගන්න තියෙන්නේ. නරේන්ද්‍ර මෝඩිගේ නමට කලින් එනවා His Excellency ට කියන එකට අමතරව ශ්‍රී නරේන්ද්‍ර මෝදි කියලා. ඒ නිසා මට බරපතල සැකයක් තියෙනවා මේක මේයි 24 වෙනිදා ඉන්දියාවේ ඡන්ද ගණන් කරන්න පටන් ගත්තේ මේයි 23 වෙනිදා. මේයි 24 වෙනකොට සාමාන්‍ය රිසර්ච් අවුට් වෙලා තේරෙනවා BJP එක දිනන්න යනවා කියලා. ඒ නිසා ඉන්දියාවෙම මේ ડોකියුමන්ට් එක හදලා එව්වා. මම දන්න තරමින් 28 තමයි කැබිනට් මණ්ඩලය රැස් වුනේ. 28ම තමයි මේක අස්සම් කළේ. තමුන්නා අසල ඒ නිසා තමුන්නාසල ආණ්ඩුවක් තමුන්නාසල මේ රටේ ජනතාවගේ ජනවරම සහමුලින්ම පාවා දීලා සහමුලින්ම මේ රටේ පාලනය අත්හැරලා මේ ජාතික සම්පත් විකුණන්න තමුන්නාසල අයිතියක් නැහැ. ඒ නිසා ඒ හෙලා දකින ගමන් මම කියන්න කැමති මේ රටේ ඇති වී තිබෙන තත්ත්වයත් එක්ක අපි පසුගිය හතර වෙනිදාගලු සභාපතිතුමනි ජනතා විමුක්ති පෙරමුණෙන් අපි යෝජනා මාලාවක් ඉදිරිපත් කළා. මොකද හැම වෙලාවෙම විවේචනයම වැඩක් නැති නිසා යම්කිසි කරන්න පුළුවන් දෙයක් රටට යෝජනා කරලා අඩුගානේ මිනිස්සුන්ට හිතන්න දෙයක් ඉදිරිපත් කරන එක වැදගත් නිසා අපි ජනතාවමතුන් යෝජනාවලියක් ඉදිරිපත් කළා. ආගමික උමතු අන්තවාදයක් ජාතිවාදයක් පරදා ජාතික ආරක්ෂාව මහජන ආරක්ෂාවත් ජාතික සමගියත් තහවුරු කිරීම සඳහා රට හමුවේ තබන විශේෂ යෝජනා මාලාව කියලා. මම මේකේ කරුණු කීපයක් කියන්න බලාපොරොත්තු මට ලැබිලා තියෙන කුඩා වේලාව ඇතුලේ නමුත් අපි මේකේ මහජන ආරක්ෂාව කියන එක යටතේ ඉතා පැහැදිලිව අපි සඳහන් කළ තියෙන එක ප්‍රතිපත්තිය. ඒක පළවෙනි කරුණ මම කියන්නම්. මහජන ආරක්ෂාව හා රටේ පොදු ආරක්ෂාව තහවුරු කිරීමේදී විදේශ රටවල් හෝ ආරක්ෂක සංවිධාන NATO වැනි සමග ගිවිසුම් වලට එළඹීමේදී රටේ සෛරීත්වයට හා ස්වාධීනත්වයට හානිකර ඒවා අස්සන් නොකළ යුතු අතර කිසියම් ආරක්ෂක ගිවිසුමක් අස්සන් කිරීමේදී ඒවා පිළිබඳ මහජනතාව දැනුවත් කිරීමෙන් හා පාර්ලිමේන්තුවේ 3/2 අනුමැතියෙන් තොරව සිදු නොකළ යුතුය කියලා. අපි මේක කියන්නේ කරු කථානායකතු සභාපතිතුමනි සමහරලාට ආණ්ඩුවක් බලගතු රාජ්‍යයක පීඩනයට ලක් වෙන්න පුළුවන් නිසා. ආණ්ඩුවකට හැම වෙලාවම බලගතු රාජ්‍යයන් වල කොම්පැනි වල සමාගම් වල බලපෑමක් එනවා. ඒ වෙලාවට රට වෙනුවෙන් පාර්ලිමේන්තුව යොදා ගන්න පුළුවන්. රට වෙනුවෙන් මෙවැනි දෙයක් තියෙනවා නම් තුනෙන් දෙකකින් තමයි අපි ආරක්ෂක කිවිසුම් වලට යන්න වෙන්නේ. තුනෙන් දෙකකින් තමයි අපේ ජාතික ආර්ථිකය සම්බන්ධ ප්‍රධානීවට යන්න වෙන්නේ කියලා ප්‍රතිපත්තියක් ආණ්ඩුව අනුගමනය කරනවා නම් ආණ්ඩුව තනියම පීඩන ලක් වෙන එක වළක්ව ගන්න පුළුවන්. නමුත් අද අපේ රටේ තියෙන ආණ්ඩුව ගත්තොත් يعني ඉන්දියන් කාර්යය කියන්න කලින් දෙන්න ලෑස්තිනේ. තුනෙන් දෙක නෙමෙයි දෙකෙන් එක ඕනෙත් නෑ දෙන්න. දැන් දෙකෙන් එක ඇත්තෙත් නෑනේ. 113 තියෙන TN එක නිසා. ඒ නිසා මෝදි ඉල්ලන්න කලින් දෙනවා. يعني ගොනාට අඳින්නේ නෑ මේගොල්ලෝ. අඳවන්න ඕනේ නෑ. රෙදි පෙන්නුවාම අතින් සල්ලි දීලා අරගෙන කපලා මහල අඳ ගන්න ජාතිය ආණ්ඩුවක් මේ. ඒ නිසා අපි පැහැදිලිව දකිනවා හැම ආණ්ඩුවක්ම රටේ සම්පත් විකුණලා තියෙනවා. හැම ආණ්ඩුවක්ම අධිරාජ්‍යවාදී බලගතු රටවල ළඟ දන ගහලා තියෙනවා. අපි දැන්වත් කියන්නේ ඕගොල්ලන් තනියම කොන්දක් නැතිනම් අඩු ගන්න මේ තුනෙන් දෙකක බලයෙන්වත් මේව සම්මත කරගන්න ඕනේ කියලා නීති ප්‍රතිපත්තියක් හදාගන්න. එතකොට රටේ පාර්ලිමේන්තුවේ සහයෝගය නැතුව මේක අස්සම් කරන්න බෑ කියන එක ඔය ලොකු තමන් දන ගහලා වඳින පොදු රටවලට කියන්න පුළුවන්. කෙලින් කියන්න කොන්දක් නැති නිසා. ගරු සභාපතිතුමනි අපි මේ යෝජනාවලිය ඉදිරිපත් කරේ මේ මොකටවත් නෙමෙයි. විශේෂයෙන්ම අද රටේ ජනතාව මම්මුලා වෙලා තිබෙනවා. මොකද්ද කළ යුත්තේ කියලා. ජනතාව හිතනවා දැන් මේකට සමහර ජනතාව තුල හිතවනවා මේකට උත්තරේ ජාතිවාදය මේකට උත්තරේ ආගම්වාදය මේකට උත්තරේ තියෙන ආගම් ඇතුලේ මේකට උත්තරේ තියෙන ජාතිය කත්තේ උස්සන්න කර ගැනීම ඇතුලේ කිය. දරු කතාන සභාපතිතුමනි ඒක එහෙම වෙන්නේ නැහැ. ඒක බොරු කතාවක්. ඒ නිසා ජනතාවන්ට ප්‍රති අපි යෝජනා මාලාවක් ඉදිරිපත් කළා. අපි මුලින්ම පොදු ප්‍රතිසංස්කරණ යෝජනාවලියක් ඉදිරිපත් කළා තිබෙනවා. ඒක තමයි අපි ලංකාව සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගමැලේ කියන හැම කෙනාටම සමානව අයිති අපි ජනරජයක් කියන්නේ. ගරු සභාපතිතුමනි අපි ජනරජයක් රිපබ්ලික්. ඒක මේක පාලනය වෙන්නේ රටේ මිනිසුන්ගෙන් කියන්නේ.
තව විනාඩි 3ක් තියෙනවා.
ඒක අපි පිළිගන්න ඕනේ හැමතැන. ඒක පිළිගන්නේ නැතුව මේක වෙන වෙන අයගෙන් පාලනය කරන්න ගියොත් වෙන වෙන මෙන්න මේ අහවල් කට්ටියට වැඩිපුර බලය තියෙනවා. මේ අහවල් කට්ටියට වැඩිපුර බලය නැහැ කියන තැනට ගියොත් මං හිතනවා ඒක කරන්න බෑ. රටක් කරන්න බෑ. අපිට ගහමරාගෙන ඉන්න පුළුවන් දිකටම. දෙක තමයි ලංකාව තුළ ඕනම ආගමක් අදහන්න තියෙන අයිතිය සම්පූර්ණයෙන් පිළිගන්න ඕන ආරක්ෂා කරන්න ඕන කියන්නේ. මොකද ආගමික දර්ශනය නෙමෙයි අද ප්‍රශ්නේ තියෙන ගරු සභාපතිතුමනි. ලෝකේ පුරාම අපි දකිනවා ආගමික සංස්ථා දේශපාලන සංස්ථා තරම්ම වගේ කුණු වෙලා තියෙනවා. ලෝකේ දේශපාලන සංස්ථා කුණු වෙලා තියෙනවා. ආගමික සංස්ථා උප්පරිම වශයෙන් කුණු වෙලා තියෙනවා. ඒක ඕනම ආගමකට අදාළව ඇති තරම් කියන්න පුළුවන්. ඒක වතිකානුව ගත්තත් එහෙමයි. ඒක ඉස්ලාම් මූලස්ථාන ගත්තත් එහෙමයි. බුද්ධාගමකට අදාළව ගත්තත් එහෙමයි. හින්දු ආගමකට අදාළව ගත්තේවත් ඒවයි ගත්තත් එහෙමයි. ඕන එකක් ගත්තත් එහෙමයි. ආගමික දර්ශන වෙන එකක්. ඒවා බාරරන් ඉන්න පුද්ගලයෝ. ඒ ශාස්ත්‍රීයවරයාගේ ධර්මය අපි තමයි කරවන්නේ කියලා කියන පුද්ගලයෝ ලෝකෙ පුරාම වැඩි ප්‍රමාණයක් අන්ත පහට වැටලා තියෙනවා. මම ඒවා කියන්නේ නැහැ. ඉතින් ආගමික සංස්ථා වලට බැරි වෙලා තියෙනවා. රටවල් වල ප්‍රශ්න විසඳන්න ඒවා ගැටලු වල හේතු වලට පත් වෙලා තියෙනවා. ගොඩක් තැන්. ඒ නිසා අපි කියන්නේ මිනිසුන්ගේ ආගමයි මේ අයිතිය පිළිගන්න ඕන. නමුත් ආගමද හිමේ අයිතියයි ආගමික සංස්ථාවන් වලට. දේශපාලනයට සමාජ ජීවිතයට අනවශ්‍ය තරමින් බලපෑම් කරන තියෙන අයිතියයි අපි හිතනවා ඒක දෙකක් කියලා. මොකද ගොඩක් අපි දන්නවා මේ සුඟක් ආගමික නායකයෝ තනතුරු පස්සේ දුවනෝ, මාධ්‍ය පස්සේ දුවනෝ, සල්ලි පස්සේ දුවනෝ. දේශපාලනඥයෝ තරම්ම වගේ සාමත් අපිට කියන්න පුළුවන් කුණු වීම අතින්න ලංකාවේ දේශපාලන ඉස්සරහින් තියෙන ආගමට ආගමික සංස්ථාවට වඩා කියලා. නමුත් ආගමික සංස්ථා කුණු වෙලා තියෙන. ඒ කියන්නේ විවාදයක් මං හිතන්නේ අපේ රටේ කාටවත් තියෙනවා කියලා. ඒ වගේම තමයි අපි යෝජනා කරනවා මේකේ ගරු සභාපතිතුමනි මෙන්න මේක. දැන් රටේ තියෙනවා අපි යෝජනා කරනවා මෙහෙම. ලංකාවේ සියලුම පුද්ගලයන් ජාතික ආගමික ලිංග ભેදයෙන් තොරව සියලු දෙනාම සියලුම අපරාධා සිවිල් නීති මගින් සමාන වෙන්න ඕනි කියලා. ඒ වගේම අපි යෝජනා කරනවා ආගමික අයිතිය පෞද්ගලික වුණාට ගරු සභාපතිතුමනි ආගමික නීති රාජ්‍යයට අයිති දේවල්. ඒ නිසා පොදු මොනවා හරි පුද්ගලික නීති සිවිල් නීති අපි දන්නවා තියෙන උඩරට නීතිය තියෙනවා මුස්ලිම් නීති තියෙනවා තේසවලාමේ තියෙනවා ඒ වගේ සිවිල් නීති තියෙන්න පුළුවන්. හැබැයි ඒවා ආණ්ඩුකම ව්‍යවස්ථාවේ මූලික නීතියේ මිනිසුන්ට ගැහැණුන්ට දරුවන්ට තියෙන සමාන අයිතිවාසිකම් වලට වඩා උඩින් තියෙන්න බෑ. නිශ්චිතව ගත්තොත් ඒ නිසා අපි යෝජනා කරලා තියෙනවා විශේෂයෙන්ම විවාහ නීතියේදී අපි කවුරුත් අපේ අම්මා තාත්තා අපේ ජාති ආගම තෝරගෙන ඉපදෙන්නේ නැහැ. ඒක අපේ තෝරගැනීමක් නෙමෙයි. අපි කුමන ආගමට කුමන ජාතිකත්වයට ඉපදුණත් අපේ රටේ දරුවන් අවුරුදු 18ට පහලින් කසාද බන්දන් ගැහැණුන් කුඩා ගැහැණුන් කුඩා ගැහැණු ළමයි අවුරුදු 18ට අතරින් කසාද බන්දන් ආ එහෙම එහෙම බලයක් රටක නීති ගේන්න හේතුවක් නෑ ඒ නිසා අපි පැහැදිලි යෝජනා කළා තියෙනවා ජනතාමුනේ යෝජනා මාලාවේ එකක් පොදු විවාහ නීතියක් ඇති කරන්න බහු විවාහ කරන්න දීමේ අයිතිය නැති කරන්න ඒ විතරක් නෙමෙයි ලංකාවේ නීති අඩුපාඩුකම් වෙනම තියෙනවා මේකේ සම්මත කරපු ඒවා ඉතාම දරුණු අසාධාරණ නීති මේකේ සම්මත කළා තියෙනවා ඒ නීති වෙනස් කරගන්න අපිට ප්‍රජාතන්ත්‍රවාදී ක්‍රියාවලියකින් කරන්න පුළුවන් එහෙම නැතුව අපි මේක යෝජනා කළා තියෙනවා ලංකාවේ ආණ්ඩුකම ව්‍යවස්ථාව සහ සම්මත නීති හැර වෙන වෙනත් නීති එක්කෝ ගල්ලුගේ තිබිච්ච නීති නැත්නම් කොහේ රටක තියෙන නීති ඒවා ප්‍රචලිත කිරීම ඒවා ඒවා මෙහෙ ප්‍රැක්ටිස් කරන්න යන එක ඒක නතර කරන්න ඕනේ කියලා ඒ වගේම අපි මේකේ තවත් යෝජනා කළා තියෙන මට ඔබතුමාගෙන් තත්පර 15ක් ඉල්ලා ගන්න අවසන් කරන්න අපි යෝජනා කළා දෙන කරු සභාපතිතුමනි වහාම සත්‍ය ප්‍රතිසන්දාන කොමිසමක් ඇති කරන්න මොකද ජාතිවාදයේ තියෙන දේශපාලන තුල පමණක් නෙමෙයි ජනතාව තුලත් තියෙනවා ඒ ජනතාවට ඒක කියන්න යම්කිසි සංදාන ප්‍රතිසන්දාන කොමිසමක් ඇති කරලා මිනිසුන්ට කියන්න දෙන්නේ සිංහල අයට දෙමළ අයට මුස්ලිම් අය නැත්තම් මේ වෛරය විමෝචනය කරන්න බෑ නඩු අහලා දෙක තමයි අපි යෝජනා කරනවා හිංසනය සහ වෙනස්කීම් වැළැක්වීමේ කොමිෂන් එකක් ආරම්භ කරන්න කියලා මිනිසුන්ට එතකොට ඒකට කතා කරලා කියන්න පුළුවන් අපිට මෙන්න මෙහෙම මෙහෙම හිරිහර වෙනවා කියලා ඒ වගේම අපි යෝජනා කරලා තියෙනවා අපේ රටේ විශේෂයෙන්ම මම දැක්ක අගමැතිතුමා බොරුවක් කිව්වා ඒකට උත්තරයක් අපි යෝජනා කරලා තියෙනවා මේක මොකද්ද එතුමා කියලා තිබුණා මොකද්ද නීති නෑ විදේශීය ත්‍රස්තවාදීන් එන එකට පළක්වන්න කියලා ඒක බොරු
අවශ්‍ය කරන්න මං
නමුත් අපි නිශ්චිත වශයෙන් යෝජනා කරලා එහෙම ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ඉතා කුඩා දෙයක් තියෙන්නේ ෆොරින් ෆයිටර්ස් ඇක්ට් එක වගේ ඇක්ට් එකක් ගේන්න පුළුවන් ඒ වගේ දේවල් අපි මේක යෝජනා කරලා තියෙනවා අපි බලාපොරොත්තු වෙන ඉදිරියේදී මේ සම්බන්ධව තව සාකච්ඡා කරන්න ඔබතුමාට බොහොම ස්තුතියි මට වෙලාව ලබා දෙන්න
කරු රාජකෘෂ්ණ මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ විනාඩි 9ක් තිබෙනවා
சபைக்கு தலைமை தாங்குகின்ற சபை தலைவர் அவர்களே இன்றைய நாளிலே இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற இனப்பிரச்சினை இந்த நாட்டிலே எவ்வாறு ஏற்பட்டது அதற்கு முடிவுதான் என்ன என்பதை நாங்கள் எல்லோரும் இந்த கடந்த காலங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம் 1948 ஆண்டு இந்த நாட்டிலே சுதந்திரம் அடைந்த பிறகு முதலாவதாக இனப்பிரச்சினை ஏற்பட்டது அந்த மக்களுக்கு முதல் அடி விழுந்தது இந்திய வம்சாவளி மக்களுக்கு என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது 1948 ஆண்டு இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே 7 பிரதிநிதிகளை தெரிவு செய்த பிறகு அன்றைய அரசாங்கம் இலங்கையிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது இலங்கையிலே வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுக்கு பிரஜா உரிமை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்திருக்கின்றது அந்த நாடற்றவர் இந்த அடையாளத்தை அந்த மக்களுக்கு கொண்டு வந்த காரணத்தில்தான் முதலாவதாக இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இந்த நாட்டினுடைய மக்கள் இந்திய வம்சாவளி மக்கள் இந்த நாட்டிற்கு அதாவது நாடற்றவர்களாக இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அதன் ஆரம்பித்த அந்த நாள் முதல் 1956 ஆண்டு தனிச்சிங்களம் கொண்டு வந்த பொழுது இந்த நாட்டிலே பண்டாரநாயக்கா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தேசிய மொழி சிங்கள மொழி என்பதை கொண்டு வந்ததற்கு பிறகு இலங்கையிலே மீண்டும் ஒரு யுத்த வெடிப்புக்கு காரணமாக இருந்திருக்கின்றது அதன் காரணமாக யாழ்ப்பாண மக்கள் அதாவது வடகிழக்கு மக்கள் மிகுந்த ஆவேசத்தோடு அன்று சிறி குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் கார்களுக்கு நம்பர் போடுகின்ற பொழுது அந்த சிங்கள எழுத்திலே இருக்கின்ற சிறியை தமிழ் மொழி தமிழ் எழுத்தில் போட வேண்டும் என்ற பிரச்சினைக்கு பிறகு அங்கு ஒரு பூதாகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கு பிறகு ஒவ்வொரு காலங்களிலும் சிங்கள மொழி சட்டம் கொண்டு வந்ததன் காரணமாக தமிழ் மக்களுடைய விரக்தியை சம்பாதிக்கக்கூடிய நிலையை இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு பிறகு 1964 ஆண்டு சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தம் கொண்டு வந்த பிறகு மீண்டும் இலங்கையிலே இருக்கின்ற இந்திய வம்சாவளி மக்கள் 5 லட்சம் பேர் இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது அதன் காரணமாக அன்று அந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை சொந்தங்களை பிரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு பிறகு 1970 ஆண்டு இலங்கைக்குள்ளே சிங்களவர்கள் மோதிக்கொண்ட ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அதுதான் JVP கலவரமாக இருந்திருக்கின்றது ஆகவே இந்த JVP கலவரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற கலவரமானது அதாவது சிங்கள இளைஞர்களுக்கு முறையாக தங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த நாட்டிலே கொடுக்கப்படவில்லை, அரசியலிலே அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்பதன் காரணமாக 70-71களிலே ஜேவிபி கலவரம் ஏற்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல 77 இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு மிகப்பெரிய கலவரம், தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கலவரத்தின் பின்பு அன்று ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திலே அதிகமாக பெரும்பான்மை கொண்டிருந்தாலும் கூட ஆங்காங்கே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த தமிழ் மக்களுடைய கடைகள் மற்றும் சொத்துக்கள் சூறையாடப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அதற்கு பிறகு 83 இந்த நாட்டிலே மிகப்பெரியதொரு இனக்கலவரம் ஏற்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது 1983 கழு ஜூலை என்று, கருப்பு ஜூலை என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பவமானது இலங்கையினுடைய தமிழர்களை மிக ஒரு பாதாளத்துக்கு புரட்டி போட்டிய ஒரு சம்பவமை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் மூலமாக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்ல, இலங்கையினுடைய பொருளாதாரமே வீழ்ச்சியடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. அதற்கு பிறகுதான் அந்த காலகட்டங்களிலேதான் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பொது நூலக சாலை எரிக்கப்பட்டு அந்த யாழ் மக்களுடைய வெறுப்பை இந்த இலங்கை அரசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது 1988-89 மீண்டும் ஜேவிபி கலவரம் இந்த நாட்டிலே ஏற்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான கலவரங்கள் தொடர்ந்து 1983 முதல் 2009 வரைக்கும் இந்த தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 2009 இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலகட்டத்திலே இந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரப்பட்டது. இருந்தாலும் கூட இதனுடைய தாக்கம் இந்த மக்களிடையே நின்று போவதாக இல்லை. ஆகவே அதற்கு பிறகு 2014 முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு தாக்கத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே தீவிரவாத அமைப்புகள் முஸ்லீமுக்கு எதிரான ஒரு பேருவலை, தர்கா நகர் போன்ற பல்வேறு இடங்களிலே இவ்வாறான தாக்குதல் நடந்ததன் மூலமாக முஸ்லீம் மக்களுடைய வெறுப்பையும் இந்த நாட்டிலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த புதிய அரசாங்கம் 2015 உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகும் பல இடங்களிலே இந்த முஸ்லீம்கள் தாக்கப்பட்ட சூழ்நிலையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக விழுந்த அடி இந்திய வம்சாவளி மக்களுக்கு எதிராக, அதற்கு பிறகு தமிழ் மக்களுக்கு எதிராக, அதற்கு பிறகு முஸ்லீம் மக்களுக்கு எதிரான இவ்வாறான தீவிரவாத போராட்டங்கள், இனவெறிகள் இந்த நாட்டிலே ஏற்பட்டதன் காரணமாக இந்த நாட்டிலே அமைதியும் சமாதானமும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டிலே மீண்டும் சமாதானம் ஏற்பட வேண்டுமானால் மொழிகளுக்கு முதலிலே அந்தஸ்து கொடுக்க வேண்டும். தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் ஒன்றாக பேணப்பட வேண்டும். அதே போல சமயங்களுக்கான அந்தஸ்தையும் கொடுக்கப்பட வேண்டும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும், இது பௌத்த நாடாக இருந்தாலும் கூட பௌத்த சமயத்துக்கு இருக்கின்ற அதே அங்கீகாரம் இந்து மதத்திற்கும் அதே போல முஸ்லீம் மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் கொடுத்து இந்த நாட்டிலே சமமாக பேணப்படுகின்ற என்ற சூழ்நிலை என்று ஏற்படுமோ அந்த நாள்தான் இந்த இலங்கைக்கு ஒரு விடிவு காலமாக ஏற்படும் என்பதை நான் இந்த சபைக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே என்னுடைய தாத்தா காலத்திலே இது ஆரம்பிக்கப்பட்டது, எங்களுடைய அப்பா காலத்திலே இது முடிவடையவில்லை, என்னுடைய காலத்திலே முடிவடையவில்லை, என்னுடைய மகன் காலத்திலேயும் இது முடிவடைய போறதில்லை, என்னுடைய பேரன் காலத்திலையும் இந்த நாட்டிலே இந்த பிரச்சனை முடிவு பெற போகவில்லை. ஆகவே நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டினுடைய சமாதானத்தை பேணப்படக்கூடிய வகையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து நல்ல திட்டங்களை வகுக்க வேண்டும். அதுதான் எங்கள் காலகட்டத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்தியாவிலே பல மாநிலங்கள் இருக்கின்றன, பல மொழிகள் பேசப்படுகின்றன. இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இந்தியன். அதே போல இலங்கையிலே இருமொழி பேசினாலும் பல மதங்கள் இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய சொல் இலங்கையன் என்ற சொல்லை நாங்கள் சொல்லுவேமேயானால் நிச்சயமாக எங்களுடைய சமாதானம் மலரும். அதற்கான சமாதானத்தை நாங்கள் உருவாக்க பாதுகாக்க கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்று வெளியிலே பேசிக்கொள்கின்ற ஒரே ஒரு பதம் தான் எங்கள் காதுகளிலே ஒலிக்கின்றது. இந்த இலங்கையிலே இருக்கின்றது 225 பேரையும் முதலிலே ஒழிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். மே லங்காவின் தேசிய விசிப்பாக்கு இஸ்ர மரண்டோனை கேள்வி தான் எமதாம கையணுவா හැමෝම කියනවා. අයි අපිට කියනවා දන්නේ නැහැ. ඒ සාභය අපි ඉදිරියට ගෙනියන්න හොඳ නැහැ කියලා මම මේ අවස්ථාව කියමින් අපි සියලු දෙනාම එකතු වෙලා මේ රටේ හොඳ පාලනය ගෙනියන්න ඕන හොඳ අවස්ථාවක් ලබන්න ඕන කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම නියඳ වෙනවා සියලු දෙනාටම ස්තුතියි.
ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. ගරු ශයන් සේමසිංහ මන්ත්‍රීතුමා උතුමාට විනාඩි 10ක් තිබෙනවා.
ගරු සභාපතිතුමනි, ස්තුතිවන්ත වෙනවා කාලය ලබා දීම ගැන. විශේෂයෙන්ම නියෝජ්‍ය අමාත්‍යතුමා කතා කරද්දී මම ඒක කාරණාවක් මතු කරා. මම මේ කාරණාවෙන්ම වගේ කතාව පටන් ගන්න සූදානම්. අපි දැක්කා 2019 අප්‍රේල් මාසේ අපේ රටේ විනිශ්චයකාරතුමාලා 12 දෙනෙක් ඇමරිකානු නීති දෙපාර්තමේන්තුවේ ආරාධනය පරිදි එක්තරා වැඩසටහනකට සම්බන්ධ වෙනවා. ඉතා පැහැදිලිව නීති දෙපාර්තමේන්තුව විසින් අගමිනිසුරුතුමාට දැනුම් දීලා තියෙන්නේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ මිනිසුරුතුමාලා 6 දෙනෙකුත්, ඒ වගේම අභියාචනාධිකරණයේ මිනිසුරුතුමාලා 6 දෙනෙකුත් මෙම වැඩසටහන සඳහා සහභාගී වෙන්න. මෙම වැඩසටහන පැවැත්වුවේ 2019 විශේෂයෙන්ම අප්‍රේල් මාසේ 7 සිට 8 දක්වා දිනවල. නමුත් සහභාගීත්වයේ දිහා බලද්දී අපිට පෙනී ගිහිල්ලා තියෙනවා ඇමරිකානු නීති දෙපාර්තමේන්තුව විසින් පවත්වපු ඒ වැඩසටහනට අභියාචනාධිකරණයේ විනිසුරුවරුන් 6 දෙනත්, ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ විනිසුරුවරුන් 6 දෙනත් වෙනුවට විශේෂයෙන්ම මහාධිකරණයේ විනිසුරුවරුන් 3 දෙනෙක් සම්බන්ධ වෙලා තියෙනවා. මේ සම්බන්ධ වෙලා තියෙන විනිසුරුතුමාලා 3 දෙනා මහාධිකරණයෙන් මේ රටේ වර්තමාන ආණ්ඩුව විසින් ස්ථාපිත කරන ලද ත්‍රිපුද්ගල මහාධිකරණයක විනිශ්චය කටයුතු කරන විනිශ්චකාරවරුන් 3 දෙනෙක්. ඒ වගේම ඒ විනිශ්චකාරතුමාලා විශේෂයෙන්ම මහාධිකරණයේ විනිශ්චකාරතුමාලා 6 දෙනෙක් 76 දෙනෙක් අපේ රටේ සිටිනවා. ඒ 76 දෙනාගේ ජ්‍යෙෂ්ඨත්වය අනුව ගත්තත් අපි විශ්වාස කරනවා, විශේෂයෙන්ම ඒ ගැන කතිකාවතක් තියෙනවා, මේ විනිශ්චකාරතුමාලා 3 දෙනා කනිෂ්ඨ විනිශ්චයකාරතුමාලා 3 දෙනෙක්. ඒ වගේම තමයි හිටපු ආරක්ෂක ලේකම් ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාගේ නඩු කටයුතු සම්බන්ධයෙන් ත්‍රිපුද්ගල මහාධිකරණයේ විනිශ්චයකාරවරුන් 3 දෙනා මේ වැඩසටහනට සම්බන්ධ වෙලා තියෙනවා. එහිඳ ගරු සභාපතිතුමනි, මේ ගැන විශේෂයෙන්ම අපි රජයේ අවධානය යොමු කරන්න කැමැතියි. ඒ වගේම අපි දැක්කා මේ අවුරුදු 4ක කාලය තුළම විශේෂ ත්‍රිපුද්ගල මහාධිකරණය ඇති කිරීම සඳහා බටහිර රටවල්, ඇමරිකාව ප්‍රමුඛ රටවල් අපේ ආණ්ඩුවට බලපෑම් කරනවා, ලංකාවේ ආණ්ඩුවට බලපෑම් කරනවා දිගින් දිගටම අපි දැක්කා. එහෙනම් අපි විශ්වාස කරනවා ඇමරිකානු රජය අපේ රටේ අගමිනිසුරුතුමාට, විනිශ්චයකාරතුමාලට ඔවුන් ස්වාධීනව කටයුතු කිරීමට කිසියම් බලපෑමක් එල්ල කරනවාද කියන සැකය අපි තුල තියෙනවා. මොකද අපේ රටේ අධිකරණය ජනාධිපතිතුමා විසින් ගත්ත තීන්දුවටත් විරුද්ධව ශ්‍රේෂ්ඨාධිකරණය විසින් තීන්දුවක් ලබා දීලා තියෙනවා. ඉතින් මෙවැනි අවස්ථාවක එක පැත්තකින් ගෝඨාභය රාජපක්ෂ හිටපු ආරක්ෂක ලේකම්තුමාගේ නඩුව විනිශ්චය කටයුතු කරන ඒ විනිශ්චයකාරවරුන් 3 දෙනා ශ්‍රේෂ්ඨාධිකරණයට, ඒ වගේම අභියාචනාධිකරණයට අයත් නොවන අවස්ථාවක මහාධිකරණයේ විනිසුරුවරුන් හැටියට සහභාගී වුණේ කොහොමද කියන කාරණාව විශේෂයෙන්ම තරුණ මන්ත්‍රීවරු හැටියට අපි තුල කිසියම් ප්‍රශ්න, අපි තුල සැකයක් තියෙනවා. ඒයින්ද අපි හිතනවා ඇමරිකානු රජය විසින්, විශේෂයෙන්ම නීති දෙපාර්තමේන්තුව විසින් අපේ රටේ අධිකරණ පද්ධතියට කිසියම් බලපෑමක් කිරීම සඳහා දරන උත්සාහය අපි හෙලා දකිනවා. ඒ වගේම තමයි ගරු සභාපතිතුමනි, මේ ත්‍රිපුද්ගල මහාධිකරණය නියෝජනය කරමින් අපි මේ කියන්නේ සම්පත් විජේරත්න විනිශ්චයකාරතුමා, සම්පත් අබේකෝන් විනිශ්චයකාරතුමා, චම්පා ජානකි රාජරත්න විනිශ්චයකාරතුමිය මේ 3 දෙනාම සම්බන්ධ වෙලා තියෙනවා. ඉතින් අපි හිතනවා මෙවැනි කටයුතු සම්බන්ධයෙන් රජයේ අවධානයෙන් ඉන්න ඕනි. මොකද අපිට පේන්න තියෙනවා අපේ රටේ දේශපාලන පරිගැණීම් පහුලිය අවුරුදු 4ක කාලය තුළ බහුලව සිදු වුණා. වර්තමාන ආණ්ඩුව රට වෙනුවෙන් කියලා තීන්දුව ගත්ත දේශපාලන පරිගැණීමක් කවුරු හෝ ඉලක්ක කරගෙන දේශපාලන පරිගැණීමක් කරන්න. එහෙනම් අපි හිතනවා විශේෂයෙන්ම අධිකරණ ඇමතුමිය එහෙම නැත්නම් ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරන වෙනත් ඇමතිවරයෙක් මේ සභාව තුල හිටියානම් හොඳයි. ඒ වගේම මේ ලියුම මම සභාගත කරනවා ගරු සභාපතිතුමනි, මම විශ්වාස කරනවා ඔබතුමා අවකාශය ලබා දුන්නත් මම හැන්සාට් ගත කරන්නත් ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම මෙම ලිපිය අගමිනිසුරුතුමාට දන්වද්දි, මේ හිටපු අගමිනිසුරුතුමාට දන්වද්දි ඔවුන් විසින් මෙම වැඩසටහන සම්බන්ධීකරණය කිරීම සඳහා ඇමරිකාව නම් කරන විනිශ්චයකරුතුමාල දෙදෙනෙක්. ඉතින් අපි හිතනවා මේක අපේ රටේ අධිකරණ පද්ධතියට බරපතල හානියක් කරනවා, බරපතල ඇඟිලි ගැසීමක් කරනවා. ඒ සඳහා රජය නිහඬව සිටීම තුළින් අපිට තේරෙන කාරණාව තමයි රජයත් මේ බරපතල දේශපාලන ඇඟිලි ගැසීමට අවශ්‍ය වාතාවරණය හැදිලා තියෙනවා. ඉතින් ඒ හින්දා අපි මේ පාර්ලිමේන්තුවේ සියලුම ගරු මන්ත්‍රීමාලට කියනවා කරුණා කරලා ආණ්ඩු පක්ෂය වේවා විපක්ෂය වේවා මෙවැනි වෙනත් රාජ්‍යයන් දේශපාලන පරිගැනීම් සඳහා ලංකාවේ අධිකරණ පද්ධතියට කිසියම් බලපෑමක් කරනවා, ලංකාවේ අධිකරණ පද්ධතියට ස්වාධීනත්වයට බලපෑමක් කරනවා නම් ඒ වෙනුවෙන් අපි සියලු දෙනා නැගී සිටීම අනිවාර්යෙන් කරන්න ඕනි. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, අපිට පේන්න තියෙන තවත් කාරණාවක් තමයි මේ රජය විශේෂයෙන්ම ඔවුන් ඇති කරගන්නා ගිවිසුම් සම්බන්ධයෙන් ඒ ගිවිසුම් ගැන පාරිශුද්ධභාවයක් අපිට නැහැ. අපිට විශ්වාසයක් ඒ ගිවිසුම් සම්බන්ධයෙන් නැහැ. මොකද මේ රජය බිහි කරේ අපේ රටේ ජනතාවට වඩා ඒ සඳහා වාතාවරණය හැදුවේ බටහිර රටවල්. ඒ වගේම LTTE ත්‍රස්තවාදයට අවශ්‍ය ආකාරයට කටයුතු කරන්න මේ ආණ්ඩුව සූදානම් වෙලා හිටියා. LTTE ත්‍රස්තවාදයේ විසින් මෙහෙවන කණ්ඩායම් විසින් මේ ආණ්ඩුව ගන්න තීන්දුව తీරන වලට බලපෑම් එල්ල කිරීමේ හැකියාවක් ඔවුන් ගොඩනගාගෙන තිබ්බා. ඒ හින්දා ගරු සභාපතිතුමනි, විශේෂයෙන්ම මේ විදේශීය ගිවිසුම් ගැන අපි කතා කරද්දී අපි ඒ සියලු ගිවිසුම් මේ පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා ඒ පිළිබඳ පුළුල් සාකච්ඡාවක් කරලා ඒ ගිවිසුම් වල අන්තර්ගතය නිවැරදිව සත්‍ය වශයෙන් මේ රටට හෙළිදරව් කළා. ඒ ගිවිසුම් අත්සන් කිරීම වැදගත් කියන කාරණාව අපි දකිනවා. ඒ වගේම ජනතා විමුක්ති පෙරමුණේ අපේ හිතවත් මන්ත්‍රීතුමා කිව්වා මේ ඇමරිකාව සමග ආරක්ෂක සහයෝගිතා ගිවිසුම 2017 දක්වා තිබ්බා. ඒක කෝටාභය රාජපක්ෂ ලේකම්තුමා අත්සන් කරා. හැබැයි ඔහු විවේචනය කරේ ඒ ආණ්ඩුව කාලේ අත්සන් කරපු මේ ගිවිසුම. එහෙනම් අපි ආණ්ඩුවෙන් අහන්න කැමති ඒ ගිවිසුම අපි විශ්වාස කරනවා, අපි සහතිකයක් ලබා දෙනවා ඒ ගිවිසුම අපේ රටේ ස්වාධීනත්වයට ආරක්ෂාවට කිසිදු ආකාරයකට බලපෑමක් ආවේ නැහැ. හැබැයි අපි විශ්වාස කරනවා මේ ආණ්ඩුව ඒ ගිවිසුම තවත් දෙගුණ කරලා දීපාර්ශ්වීය වශයෙන් අපිට අවාසි වෙන විදිහට අත්සන් කරේ. ආණ්ඩුවේ අවශ්‍යතාවය බටහිර රටවල් විසින් කරවා ගැනීම සඳහා. එහිඳ ගරු මූලාශ්‍රාරුට මන්ත්‍රීතුමනි, මේ අධිකරණයට සිදු කරන බලපෑම් අපි දිගින් දිගටම දැක්ක. රජයේ දේශපාලඥයන් අධිකරණයට බලපෑම් කරනවා. සමහර අත්අඩංගුවට ගැනීම කරන්න ඉස්සෙල්ලා රජයේ මැති අමතිවරු ඇවිල්ලා අහවල් පුද්ගලයා අත්අඩංගුවට ගැනීමක් කරනවා, අහවල් දවසේ අත්අඩංගුවට ගැනීමක් කරනවා, අහවල් කාල පරිච්ඡේදය තුළ දඩුවම් දෙන්න කටයුතු කරනවා කියන විවෘත ප්‍රකාශ ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුවේ සභාගම තුළ තිබ්බා. අපි හිතනවා රජයේ නියෝජනය බරපතල ලෙස අපේ රටේ ස්වාධීන අධිකරණයට බලපෑම් කරා විතරක් නෙවෙයි, අධිකරණය සම්බන්ධයෙන් ඒ ගන්න තීන්දුව తీරන අධිකරණයටත් බාධා වන ආකාරයට තමයි සමහර මැති අමතිවරුන් හැසිරුනේ. එයින්ද ගරු මූලාශ්‍රාරූඪ මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන්ම මේ ජාත්‍යන්තර ගිවිසුම් සම්බන්ධයෙන් කතා කරද්දී, ජාත්‍යන්තර අතපෙවීම ගැන කතා කරද්දී අපිට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු හැටියට මහ ජනතාවට වග කියන කණ්ඩායමක් හැටියට අපිට අවශ්‍යයි මේ කාරණාව මොකද්ද කියන කාරණාව දැනගන්න. එයින්ද අපි ආණ්ඩුවට කියනෝ මේ ගිවිසුම් වහාම පාර්ලිමේන්තුවට ගේන්න, ඒ සම්බන්ධයෙන් විවාදයක් මේ පාර්ලිමේන්තුව තුළ පවත්වන්න, පවත්වලා ඒ අවශ්‍ය සංශෝධන ඇතුළත් කළා අපේ රටට අහිතකර නොවන ද්විපාර්ශ්වික ගිවිසුම් වලදී රටවල් දෙකම වාසි බලාපොරොත්තු වෙනවා. හැබැයි අපි දකින්නේ මෑත කාලීනව ප්‍රවණතාවය අපේ රටට වාසියක් නොවන වෙනත් රටවල් වල අන්තවාදීන්ට වාසියක් වෙන ගිවිසුම් වලට තමයි වර්තමාන රජය එකඟ වුණේ. එහෙනම් අපි රජයට කියන්නේ එහෙම නොවෙන්න ද්විපාර්ශ්වීය වශයෙන් වැඩි වාසිය අපේ රටට එන්නත් ජාතික ආරක්ෂාව විශේෂයෙන්ම ජාතික ආරක්ෂාව සම්බන්ධයෙන් අබමල් රේණුවක අඩුවක් නොකර ජාතික ආරක්ෂාව අපේ රටේ න්‍යාය පත්‍රයේ ප්‍රමුඛ ස්ථානයේ හැටියට සඳහන් කළා ඒ අවශ්‍ය තීන්දුව తీරන ගන්න කටයුතු කරන්න කියන ඉල්ලීම අපි විශේෂයෙන් ඉල්ලමින් මේ ඇමරිකානු නීති දෙපාර්තමේන්තුව හරහා මේ රජය විසින් අධිකරණයට කරන බලපෑම සම්බන්ධයෙන් මේ ලිපිය සභාගත කරමින් හංසාරගත කරමින් මන් නිහඬ වෙනවා බොහොම ස්තුතියි
ස්තුතියි ගරු ඩග්ලස් දේවානන්ද මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 12ක් තිබෙනවා
සභාවලకు தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கியமை தொடர்பில் முதலில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாட்டில் அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை மேலெழுந்திருப்பதானது எதிர்மறையான தாக்கத்தை கொண்டிருக்கும் என்று உலக வங்கி எச்சரித்துள்ளதாக அறிய முடிகின்றது அதே நேரம் அண்மையில் இடம்பெற்ற பாதுகாப்புடன் தொடர்புடைய சம்பவங்கள் முதலீட்டாளர்களின் உணர்வுகளில் அபிப்பிராயங்களில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் எனவும் உலக வங்கி மேலும் தெரிவித்துள்ளது இந்த நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை என்பது கடந்த சில காலங்களாகவே தோன்றி வந்துள்ள போதிலும் அது தற்போது உச்சநிலையினை அடைந்திருக்கின்றது என்றே கூற வேண்டியுள்ளது இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஒருவர் இருக்கின்றார் நாடாளுமன்றம் ஒன்று இருக்கின்றது 225 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் சபாநாயகராக ஒருவர் இருக்கின்றார் பிரதமர் ஒருவர் இருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவராக ஒருவர் இருக்கின்றார் ஆனால் இந்த நாட்டில் அரசாங்கம் என ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி கேட்கப்படுகின்றது எனவே ஒரு இஸ்ரமான ஆட்சியை அமைக்க வேண்டியது முதலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய தேவையாக இருக்கின்றது அது தனி கட்சி ஆட்சியாக கூட்டு கட்சிகளின் ஆட்சியாக ஒரு இடைக்கால ஆட்சியாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அடுத்த பொது தேர்தல் வரையிலும் நீடித்து நிலைக்கக்கூடிய பலமிக்கதொரு ஆட்சியாக இருக்க வேண்டும் அதற்கு வாய்ப்பு இல்லையே நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு உடனடியாக பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டும் மக்கள் அளித்த ஆணை இன்னும் இருக்கின்றது அது முடியும் வரை நாங்கள் தொங்கிக் கொண்டிருப்போம் என்றெல்லாம் கதை கூறிக்கொண்டிருக்க முடியாது மக்கள் இத்தகைய வலுவற்றதும் ஊழல் மோசடிகள் நிறைந்ததும் மக்களை பாதுகாப்பதற்கு இயலாததும் மக்கள் மீதே நாளாந்தம் அதிக சுமைகளை திணிப்பதும் மக்களது அன்றாட அடிப்படை என எப்பிரச்சனைகளையும் தீர்க்காததுமான ஆட்சிக்கென மக்கள் ஒருபோதும் ஆணை கொடுக்கவில்லை என்பதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் அரசியலில் நிச்சயமற்ற நிலை அரசாங்கத்தில் நிச்சயமற்ற நிலை மக்கள் வாழ்க்கையில் நிச்சயமற்ற நிலை என தொடர்வதை பார்த்தால் நீங்கள் அரசியல் செய்து முடிக்கும் போது இந்த நாட்டு மக்கள் கூண்டோடு அழிந்து முடிந்து விடுவார்கள் என்றே தோன்றுகின்றது பாதுகாப்பு தொடர்பட்ட அண்மைக்கால சம்பவங்களை முதலீட்டாளர்களின் உணர்வுகளை அபிப்பிராயங்களை தாக்குவதாக உலக வங்கி தெரிவித்திருக்கின்றது இன்று நீங்கள் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான இரகசியங்களை தெரு நாடகமாக்கி ஊடகங்களிலேயே காட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு முதலீட்டாளராவது இந்த நாட்டின் பக்கமாக தலை வைத்து படுக்க மாட்டார் என்றே உங்களது செயல்கள் நிரூபித்து வருகின்றன இந்த நாட்டில் இதுவரையில் எத்தனையோ பாரதூரமான ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன பொதுமக்களது பணம் பட்டப்பகலிலேயே கொள்ளையிடப்பட்டுள்ள சந்தர்ப்பங்கள் ஏராளமாக ஏற்பட்டுள்ளன இவை பற்றியெல்லாம் இத்தகைய பகிரங்கமான விசாரணைகள் மேற்கொண்டு மக்களுக்கு உண்மைகளை வெளிக்கொண்டு வராமல் ஒரு நாட்டின் பாதுகாப்பு தொடர்பிலான உள் விவகாரங்களை இவ்வாறு பகிரங்கப்படுத்திக் கொண்டிருப்பது இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த வகையில் நன்மை பயக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என கேட்க விரும்புகின்றேன் எனவே தேசிய பாதுகாப்பினை அரசியலாக்கி அதனை நாசப்படுத்தி விடாதீர்கள் என்றே கேட்டுக் கொள்கின்றேன் ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்பின் பலம் இரகசிய தன்மை மதிப்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பது பற்றி நாட்டு நலன்களில் அக்கறை உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த நாட்டில் தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் அதே நேரம் தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்புகள் ஏற்படுகின்ற எந்த ஒரு விடயமும் தடை செய்யப்பட வேண்டும் அந்த வகையில் பேணப்படுகின்ற தேசிய பாதுகாப்பினூடாக தேசிய நல்லிணக்கமானது உணர்வு பூர்வமாக செயல்பாட்டு ரீதியில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதையே நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். எந்த ஒரு அரசியல் கட்சியின் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப தேசிய பாதுகாப்பை வளைந்து கொடுக்கத்தக்க வகையில் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடாது. அதே நேரம் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்திற்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் வெறுப்புணர்வான கருத்துக்களையும் வெளியிடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் தண்டனை சட்ட கோவையிலும் குற்றவியல் வழக்கு ஒழுங்கு விதிகளிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இப்போதெல்லாம் இத்தகைய ஏற்பாடுகளை எப்போதோ கொண்டு வந்திருக்க வேண்டும். சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைத்தபோது மதங்களுக்கும் இனங்களுக்கும் இடையில் வெறுப்புணர்வுகளை முரண்பாடுகளை தோற்றுவித்து நாட்டில் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் தொடர்பில் ஆராய்ந்து சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நாட்டில் முதன் முதலாக நாம் முன்வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையை அப்போது நீங்கள் அவதானத்தில் கொள்ளவில்லை. ஏன்? உங்களுக்கும் இத்தகைய மத இன முரண்பாடுகள் நாட்டில் தேவைப்பட்டது. நாட்டில் தொடர்ந்து ஏதாவது பதட்டங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற கொள்கையில் பலரும் இருக்கின்றீர்கள். இன்னும் பலர் எதையுமே கண்டுகொள்ளாத மனப்பாங்கினை கொண்டிருக்கின்றீர்கள். இறுதியில் அது பல உயிர்களை காவு கொள்ளும் வரையில் சென்று விட்டது. இந்த தாக்குதலுக்கு பின்னர், அதாவது கடந்த உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலுக்கு பின்னர், இந்த நாட்டில் எவரும் எதையும் பகிரங்கமாக பேசலாம் என்றொரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது இன்னும் தொடர்கின்ற நிலையினையே காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசியல் சார்ந்தவர்கள், மதங்கள் சார்ந்த பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என இந்த நாட்டிற்கென ஒரு அரசியல் ஜாப் இருக்கின்றது என்பதை மறந்துவிட்டு கதைக்கின்றனர். இவர்களில் பலரது கதைகள் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு இரத்தாறு ஓட வேண்டும் என்பதை நோக்கிய பன்மங்களாகவே தொனிக்கின்றன. இன்று இந்த நாட்டின் பொருளாதார நிலைமை மறக்கடிக்கப்பட்டு விட்டுள்ளது. மக்களது வாழ்க்கை சுமைகள் மறக்கப்பட்டு விட்டுள்ளன. உல்லாச பிரயாணத்திலேயோ பற்றியோ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பற்றியோ கவலை இருப்பதாக தெரியவில்லை. மாறாக இனவாதம், மதவாதம் என்கின்ற அடி பாதாளத்தை நோக்கியதாக நாடு முன்னெடுக்கப்பட்டு செல்கின்றமையே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆளுக்கால் அடித்துக் கொண்டால் ஆட்சியாளர்களுக்கு கொண்டாட்டம் என்ற நிலை இருக்கக்கூடாது. ஆட்சியாளர்களை தீர்மானிக்கின்ற மக்களை அந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டால் அது மக்களாட்சி ஆகாது. இன்று இந்த நாட்டை பொறுத்தவரையில் பல்வேறு அந்நிய சக்திகளின் ஆக்கிரமிப்பு தளமாக மாறி வருகின்றது. இவை பற்றி எல்லாம் நாடாளுமன்றத்திலேயே கேள்விகள் கேட்கப்படும் போது அந்த கேள்விகளை நகைச்சுவையாக்கி கேலிக்கூத்தான பதில்களே வழங்கப்படுகின்றன. அந்த வகையிலான கேலிக்கூத்தாகவே இன்று நாடும் மாறிக்கொண்டிருக்கின்றது. உலக வரைபடத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் அழகிய எங்கள் இலங்கை தீவு ஒரு கீதை பாத்தி அளவு நாடுதான். ஆனாலும் இங்கு வாழும் குடிமக்களோ அன்றி தேசிய இனங்களோ எவருக்கும் கிள்ளுக்கீரைகள் அல்ல. எங்கே ஒரு முரண்பாடு வெடிக்கின்றதோ அங்கே அரசியல் பூந்து விளையாடும். எங்கே பதட்டங்கள் நிகழுகின்றனவோ அங்கே ஆதிக்க சக்திகளின் கரங்கள் நீண்டு ஆதாயம் தேடும். இவைகளை தகர்த்தெறிய எமக்கு தேவை நாம் அனைவரும் இலங்கையர் என்ற ஒன்றுபட்ட உரிமை குரலே. அதற்கு தேவை இங்கு வாழும் தேசிய இனங்களின் சமத்துவ உரிமையே. தமிழ் மக்கள் இலங்கையர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் என்ற அடையாளத்தை இழப்பதற்கோ, தமிழர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இலங்கையர் என்ற அடையாளத்தை இழப்பதற்கோ தயாராக இல்லை. எமது மக்கள் இலங்கையர்களாகவும் அதே வேளையில் தமிழர்களாகவுமே வாழ விரும்புகின்றார்கள். வீடு தோறும் இறப்பவர்களுக்கெல்லாம் மாணிக்கம் அள்ளி பிச்சை கொடுத்திடும் மகாவலி கங்கை நாடங்கள் நாடே என்று அன்று பாடிய தமிழ் புலவன் இன்றும் பாடி இலங்கை தீவை இதயபூர்வமாக நேசிக்க வேண்டும் என்றால் இங்கு வாழும் தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் உரிமைகளுக்கு முதலில் தீர்வு காண வேண்டும். அரசியல் தீர்வும் அபிவிருத்தியும் எமது இரு கண்கள். இவை இரண்டும் சமாந்தரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். பதிமூன்றா திருத்த சட்டத்திலிருந்து தொடங்கி அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதற்கு மேலதிக அதிகாரங்களை வழங்கி அதிலிருந்து எமது அரசியல் இலக்கு நோக்கி செல்ல வேண்டும். இவைகளையே நாம் ஆரம்பம் முதல் வலியுறுத்தி
வந்திருக்கின்றோம்.
காலம் கடந்த அரசியல் ஞானமாக கண்கட்ட பின்னர் சூரிய வணக்கமாக இதையே சொல்லளவிலேனும் சகலரும் ஒன்று ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதை அன்றே எம்முடன் சேர்ந்து ஏற்றிருந்தால் முள்ளிவாய்க்கால் அவலங்கள் கூட இங்கு நடந்திருக்காது. நாம் வகுத்து கொண்ட தீர்க்க தரிசனமிக்க அரசியல் நிலப்பாட்டை வெளிப்படுத்தும் ஊடக சுதந்திரம் கூட அன்று மறுக்கப்பட்ட நிலையில் இன்று அந்த ஊடகங்களே எமது தீர்க்க தரிசனங்களை பிரதான கட்டுரைகளாகவும் ஆசிரியர் தலையங்கங்களாகவும் எழுதி வருகின்றன. அதற்காக நான் ஊடகங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். காலம் மாறி வரும்போது ஊடக உழைப்பாளிகளின் பிரச்சனைகளுக்கும் ஆவணம் செய்வேன். மாற்றத்தை உருவாக்க மக்கள் இன்று தயாராகிவிட்டார்கள். மத்தியில் ஆட்சியில் யாரும் அமரலாம். அந்த அரசை எமது மக்களின் அரசியல் நலன்கள் நோக்கி அழைத்து வரும் சக்தி தமிழ் தரப்பிற்கே இருக்கின்றது. இன்று அந்த வரலாற்று தவறை இழைத்தவர்களை தமிழ் மக்கள் இனியும் ஒருபோதும் மீட்க மாட்டார்கள். அரசியல் உரிமைக்கு தீர்வு, அன்றாட அவலங்களுக்கு தீர்வு, அபிவிருத்தி உயர்ச்சிக்கு தீர்வு, இவைகளை இதுவரை எமது அரசியல் பலத்திற்கு ஏற்றவாறு சாதித்தம் கரங்கள் இனிவரும் காலங்களில் பலப்படும். முன்னரை விடவும் பல மடங்கு இனியும் சாதிக்கும். தேசிய இனங்களின் சமத்துவ உரிமையும் தேசிய பாதுகாப்பும் இரட்ட குழந்தைகளே. எனவே முதலில் இந்த நாட்டையும் நாட்டின் அனைத்து மக்களையும் பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பொறுப்பான வகையில் நடந்து கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன்.
வேலுக்குமா மந்திரிசுமா
என்ன கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி இந்த நாட்டிலே ஏற்பட்ட அந்த துக்ககரமான நிகழ்வுக்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் இந்த நாட்டிற்குள்ளே நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவங்களினது பின்னணியிலே நாங்கள் மிக தெளிவாக காணுகின்றோம், ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலை வைத்து கொண்டு அந்த அரசியல் நிகழ்ச்சி நிரலை அரங்கேற்றுவதற்காக இனவாதத்தை மதவாதத்தை இந்த நாட்டுக்குள் தூண்டுவிப்பதற்குரிய நடவடிக்கையை தொடர்ச்சியாக ஒரு குழுவினர் முன்னெடுத்து வருகின்றனர் என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். அவை அந்த குழுவினரது செயற்பாடு இந்த சாரான் குழுவினரால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட அந்த அழிவை விட மிக பாரதூரமான அழிவினை இந்த அரசியல் ரீதியான இந்த தூண்டுவிப்பு, இந்த இனமோதலை ஏற்படுத்துவதற்கான அந்த முயற்சி அதனை விட ஒரு பாரதூரமான மிக மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த நாட்டினை கொண்டு செல்லும் என்பதனை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அரசாட்சியை கைப்பற்றுவதற்கு, பலத்தை கைப்பற்றுவதற்கு, இந்த இனவாதத்தை மதவாதத்தை கையிலே மீண்டும் இந்த நாட்டுக்குள் எடுக்கின்றார்கள் என்றால் இன்னும் கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா என கேள்வி எழுப்ப வேண்டி காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் இந்த நிகழ்வுக்கு பின்னர், இந்த தாக்குதலுக்கு பின்னர் இந்த நாட்டுக்குள் ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் அந்த கத்தோலிக்க சமூகத்தை தலைமை தாங்கி அதி வணக்கத்துக்குரிய கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்களினுடைய ஒரு தலைமைத்துவமானது அந்த மக்களை அமைதிப்படுத்தியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதனையும் மீறி இந்த நாட்டுக்குள் ஒரு கலவர நிலையை ஏற்படுத்துவதற்கான அரசியல் நிகழ்ச்சி நிரலை அரங்கேற்ற பார்த்தார்கள். அதனை தாண்டி வருகின்ற போது அதனை ஓய விடாது, எங்களுக்கு தெரியும் கடந்த வாரங்களிலே வணக்கத்துக்குரிய ரத்னதேரா அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட நபர்கள் பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையிலே உண்ணாவிரத ஒன்றை ஆரம்பித்தார். இந்த உண்ணாவிரதத்தின் ஊடாக மீண்டும் இந்த நாட்டிலே வணக்கத்திற்குரிய பல தேரர்கள் காணப்படுகின்றார்கள், பௌத்த பிக்குகள் காணப்படுகின்றார்கள், அவர்களுடைய அந்த அமைப்புகளினுடைய தலைமை பீடாதிபதிகள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் தங்களினுடைய பௌத்த மதத்தின் அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய சமாதானம், இந்த நாட்டினுடைய நலனை பார்த்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் ரத்ன தேரர் என்பவர் ஒரு அரசியல் பிரமுகர், அவர் ஒரு தேரோவாக இருக்கின்ற மறுபக்கம் அவருக்கென்ற அரசியல் ஒரு பின்னணி, அரசியல் கட்சி, அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது. அவை அந்த அரசியல் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே இது ஆரம்பிக்கப்பட்டதே ஒழிய இந்த நாட்டினது நலனையோ அல்லது உயிர்த்த ஞாயிறு அந்த தாக்குதலினது உண்மையான அந்த பின்னணியை கண்டறிவதோ அதனுடைய அடிப்படையிலே இருக்கவில்லை என்பது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சகலருக்கும் தெரிந்த உண்மை என்பதனை கூற வேண்டும். ஆகவே இந்த நாட்டிலே இந்த அமைதியை ஏற்படுத்த முற்படுகின்ற போது தொடர்ச்சியாக மீண்டும் இந்த குண்டுவெடிப்பிலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து ஒரு அரசியல் லாபத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய அந்த முயற்சியே மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்டது. அவை அதிலே அவர் முன்வைத்த அந்த அவருடைய அந்த முன்வைப்புக்கு ஏற்ப இங்கே இருக்கக்கூடிய அரசை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சகல அந்த முஸ்லீம் சமூக அமைச்சர்களும் தங்களுடைய பதவிகளிலே இருந்து ராஜினாமாம் செய்திருக்கின்றார்கள். அவை இதனை இன்னும் ஒரு வகையிலே மீண்டும் இனரீதியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் கண்டோம். கம்மம் பிலா அவர்கள் கௌரவ உறுப்பினர் பேசுகின்ற போது குறிப்பிடுகின்றார், எல்லா அந்த அமைச்சர்களும் ஒன்றாக விலகியது, அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தது மீண்டும் ஒரு இனவாதத்தை காட்டுகின்றது என ஒரு மீண்டும் ஒன்று முடிவடைகின்ற போது இன்னொன்றை ஆரம்பித்து வைப்பதாக அவருடைய அந்த கூற்று அமைந்து காணப்படுகின்றது. அவை ஒரு பக்கமாக விலக வேண்டும் என கூறுகின்றார்கள், மறுபக்கமாக விலகினால் அந்த விலகியது மொத்தமாக விலகியது பிழை என்கின்றார்கள். ஆகவே அவர்களிடம் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது, அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப இந்த அரசிலே இருக்கக்கூடிய அந்த செயற்பாடு இடம்பெற வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள். அவை அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அந்த பதவி விலகல்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கின்றார்கள். அவை அதனை விடுத்து இதனை முற்போக்காக பார்க்க வேண்டும். கௌரவ முன்னாள் அமைச்சர் கபீர் அசீமாக இருக்கலாம், அதே போல முன்னாள் அமைச்சர் அலீம் அவர்களாக இருக்கலாம், எங்களுடைய மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்த சகல இன மக்களினது, முஸ்லீம் மக்களது மட்டுமல்லாது சகல இன மக்களினதும் பெரும்பான்மை சிங்கள மக்களினது, தமிழ் மக்களினது வாக்குகளை பெற்று வந்தவர்கள். அவை அவர்கள் ஏன் இந்த முஸ்லீம் மக்களினுடைய பிரச்சனையிலே பதவி விலகினார்கள் என கேட்கின்றார்கள். அவர்கள் ஏன் விலகினார்கள் என்றால் இந்த நாட்டினது நலன் கருதி இந்த நாடு மீண்டும் 83 ஜூலை போன்ற ஒன்றை சந்தித்து கலவரம் போன்ற ஒன்றை சந்தித்து மீண்டும் அழிவு நிலைக்கு சென்று மீண்டும் இன்னும் 20 காலம் பின்னிலைக்கு தள்ளக்கூடாது என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு தூர பார்வையோடு இந்த நாட்டினது நலன் கருதி ஒரு அபாயகரமான சூழலிலே ஒரு கலவரம் எழுவதற்கரிய அடித்தளம் இடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய பதவிகளை துறந்து இந்த நாட்டின் நலன் கருதி அவர்கள் அந்த பதவிகளை துறந்திருக்கின்றார்கள் என்பதனை வந்து விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இனவாதம் நிறைந்ததாக இவர்களுடைய கூற்றுக்கள் இருப்பது வருந்தத்தக்கதாக இருக்கின்றது என்பதனை இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன். அதே போல எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்களால் கிழக்கினது ஆளுநராக முன்னாள் அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஆளுநராக கௌரவ ஸ்புல்லா அவர்களை ஜனாதிபதி அவர்கள் நியமித்தார். அந்த நியமிக்கப்பட்ட போது எங்களுக்கு தெரியும், கிழக்கிலே ஒரு ஆளுநரை நியமிக்கின்ற போது ஒரு ஒரு மாகாணத்தினுடைய சகல இனங்கள் மத்தியிலும் ஒரு ஒரு நல்லெண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பொதுப்படையாக இயங்கக்கூடிய ஒரு ஒரு நபரை நியமிக்க வேண்டும். அவே கடந்த காலங்களிலே கிழக்கிலே பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவராக அவர் இருந்திருக்கின்றார். அத்தகைய சர்ச்சைக்குரிய ஒருவரை நியமித்த போது கிழக்கிலே இருந்த உறுப்பினர்கள் எல்லாம் வியாழேந்திரன் உட்பட எதையுமே முன்வைக்காது இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னர் ஒரு அரசியல் ரீதியாக இன ரீதியாக ஒரு தூண்டுவிப்புக்குள் செல்வது என்பது வந்து சரியானது என நான் கருதவில்லை. ஆகவே
கௌரவ உறுப்பினருடைய கருத்தை நான் இந்த இடத்திலே மறுக்கிறேன். ஏனென்றால் கிழக்குமான ஆளுநராக எம்எல்ஏ இஸ்புல்லா அவர்கள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட அன்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆனால் ஏப்ரல் 21ஆம் தேதி குண்டுவெடிப்புக்கு பிறகு நாங்கள் இந்த கருத்துக்களை சொல்கிறோம் என்பதை நீங்கள் அதாவது ஏற்க முடியாது. நாங்கள் அவர் 2015
நியமிக்கப்பட்ட போது இருந்து எங்களுக்கு தெரியும் அந்த நியமனம் வந்து பொருத்தமானதல்ல. ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய நேரடியான அரசியல் பிரமுகராக அரசியல் ஏஜென்டாக நியமித்திருந்தாரே ஒழிய வந்து இந்த சமூக நலன்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டதாக ஒன்றில்லை. இவ்வாறு எங்களுடைய நாட்டின் தலைவர்கள் செய்கின்ற இந்த சிறிய சிறிய இந்த தவறுகள் மூலம்தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த நாட்டினை இந்த ஒரு ஒரு பாதகமான இந்த சாபக்கேடான நிலைக்கு நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஆளும் தரப்பாக இருக்கலாம், எதிர்த்தரப்பாக இருக்கலாம், நாட்டினது எதிர்காலம் தூர நோக்கு நலனை சிந்தித்து இந்த இனவாதத்தை கக்குவதை விடுத்து நாட்டிலே இருக்கக்கூடிய சகல சமூகங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த முன்னெடுக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
பூமிஸ்தூதி கரு குலாசு ஆரோட மந்திரித்துமணி என் அவஸ்தாவலாபாதியும் பிலிபந்த ஸ்துதிவந்த வேணும். விசேஷம் அத சபாவ கால்தாபன யோஜனா இதிரிபாத் கரண அவஸ்தாவே தேவனி கருண் அப்பே தினேஷ் குருவர்தன மேத்துமா இதிரிபாத் கரப்பு சபாவ கால்தாபன யோஜனாவே தேவனி கருண் கன சாக்சா கரண்ட மே ரட்டே ஆர்த்திக மர்மஸ்தான திவுகாலின் விதேச ஆண்டுவல்ட ஹோ விதேச ஆயத்தனல்ட பெவரீமே வேயம் வகேம அப்பே தியன சம்பாத் எக்கென்னே க விக்கினியம பிலிபந்தவ கதா கரண்ட தம பலாபுரத்து இதுங் ஹெமதினேகதீம மே ஸ்ரீலங்கன் குவான் சமாகம கன கதா கரண்ட அப்பிட அவஸ்தாவக் லபின்னே நே கனிசா அது ஏ பிலிபந்தவ விசேஷம் மே அவுருது ஹதரஹமார துலதி மே ஸ்ரீலங்கன் குவான் சமாகன அவசான் கரண்ட ஹதபு ஏ ஹேதுன் பிலிபந்தவ பிரஸ்ன கரண்ட தம பலாபுரத்து நே நமுத் அது மெத்தன எக்கம் அமாத்திவரேக்வத் நெத்தனிசா அப்பி கனகாட்டு வேணும். இதின் மே ஆண்டுவே ஆயுஷ அவசான வேலை அவசான காலே தின கணம் கரண அவஸ்தாவ எவனி அவஸ்தாவக பசுகிய வருஷ ஹத்தரட்ட வடா கடினமிங் மே அவஸ்தாவேதி மே ரட்டே தீன சம்பாத்திக ரட்டே ஜனதாவகிட்ட ஐதி சம்பாத்திக விகுணம் கண்ட ஆரம்ப கல்ல தீனோ. இது ஸ்ரீலங்கன் குவான் சமாகம என கதா கரதி ஏக எதா பிரசித்த வேதிகாவே பிரசித்தம கதிகாவதா குணா மே ஆண்டுவ பலேட்ட பாத்துவெண்ட நமுத் பசுகிய வருஷ ஹத்தரஹமார தியா பெலுஹாம ஸ்ரீலங்கன் குவான் சமாகம வாகன தத்துவேட்ட பத்கரண்ட மே ஆண்டுவ கட்டித்து கல்ல தியனும் அப்பி வெலுவத்த ஹேம மே கர்மணாகாரித் பிலிபந்தவ மே வருஷ ஹத்தரஹமார அதுலத்தி பிரதிவியூவ கத கிரீம கியல வசர ஹத்தரகதி தும் வதாவா பிரதிவியூவ கத கர்ணும் இலங்கட்ட அத்தியாட்ச மண்டலே ஹத்தரவதாவாக் வெனஸ் கர்ணும் விதாயக நிலதாரிவ வெனாஸ் கர்ணோ இதா ஸ்ரீலங்கன் குவான் சமாகம 2014 விதாயக நிலதாரியாட லட்ச பஹலவா கெவ்வா கேலா இதா வேதிகாவல கதா கர நமுத் அது ஆரம்பக வெட்டுப வெலா தியன்னே லட்ச 35 ஏக எக்கேனேட்ட நமே இவகே கண்டாயமாக மத ஸ்ரீலங்கன் குவான் சமாகமே இன்னோ இது தான் மே குவான் சமாகமே விதாயக நிலதாரி அவில்ல தும் வதாவாக் மே கலமனாகாரித் வியூகத கர்ணோ கேள் எக்கே சலசும் இதிரிபாத் கல்ல மே இயே பெரே தாபு எக்கேனா தவ மே ஆண்டுவட ஆயுஷ தியன் அவருத்த கட தடுகால நமுத் இயே பெரே தாபு ஏ விதாயக நிலதாரியா ஆய் இதிரிபாத் கர்ணோ 2024 வெனகாங் பிரதி வியூகத கிரீமே சலஸ்மக் நவதாத் மேக தம அத்த தாத்துவ அப்பி கியான கேபதி 2013 இதா சலஸ்ம இதிரிபாத் கரதி பார்லிமேந்துவேதி இதா மஹிதான விபாக்ஷே ஹட்டியட ஹிட்டபு கண்டாயமேங் ரவி கருணாநாயக மந்திரித்துமா ஹட்டியர் தமா எதா சம்பந்துனே எதகொட ஏ வெடசட்டஹான எதுமா ஏக்க கன ஹொந்த கிவா ஏ வெடசட்டஹான கிரியாத்மக் கரண்ட அவசியதாவே பிலிபந்தவ எதுமா ஹொந்த கிவா இலங்கட மே அவுருது பஹக் அதுலத்தி மே வெடசட்டஹான கிரியாத்மக் கல்ல திப்பனாங் அத வெனகொட ஸ்ரீலங்கன் குவான் சமாகம லாப லபன சபாமகம பவட பத்தெனோ கினே கியண்டோனே ஏகே அபிட உதாரணக் கியன்னு புலுவன் 2013 2014 பாடுவ திபுனே மில்லியன 31,366 இலங்கட 2015 11,330 வேணுவா இலங்கட நவதாத் மே கல்மனாகாரித்வே தியன வரதி நிசா ஹரியாக்காரோ கல்மனாகர்ணே கருப்பு நத்தி நிசா வஞ்சஹசா தூஷண மேக திபுர நிசா நவதாத் துடாட கீழ 2018
මිලියන පාඩු ලබනවා පමණක් නෙමෙයි පසුගිය වර්ෂයේදී මිලියන 40,000 දක්වා වැඩි කරනවා. මේක තමයි ඇත්ත තත්වය. එදා තිබ්බ සැලැස්ම තිබුණා නම් අර ඒ 350 ගුවන් යාන අරගෙන ඒ වැඩසටහන ක්‍රියාත්මක කරා නම් අද වෙනකොට ලාභ ලබන ආයතනයක් බවට පත් වෙනවා. නමුත් මේක දේශපාලනීකරණය කරලා දේශපාලන පරිගණීම් වලට නොඑක ආකාරයේ චෝදනා ඉදිරිපත් කළා තමයි අධ්‍යයනය නොකර හිතූ මතේ ඒ වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරා. ඊළඟට අර ඒ 350 ඇනවුම් කරපු ගුවන් යානා ටික සියල්ලක්ම ඒක ඒ සියල්ලක්ම නවත්තලා දැම්මා. ඒ නවත්තලා දාලි වෙලා ඒ සඳහා ඇමරිකානු ඩොලර් මිලියන 120කට පමණ ප්‍රමාණයක් අලාභයක් සිදු වුණා. ඒ පමණක් නෙමෙයි අරණ පරණ තිබ්බ ගුවන් යානා ටික ඔක්කොම නඩත්තු කිරීම සඳහා ඊටත් වඩා ලොකු දැවැන්ත මුදලක් වියදම් කරන්න සිදු වුණා. මේ ගුවන් යානා ටික ගත්තේ නැත්තේ දේශපාලන වශයෙන් ඒක දේශපාලන වශයෙන් පරිගැනීමට තමයි ඒ ගුවන් යානා ටික ගත්තේ නැත්තේ. අවසානයේදී මේ හේතුව නිසාම අද ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගම වාහන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඊළඟට ඒ අවලංගු කරන ගිවිසුම ඒ තුලින් එදා කැබිනට් එකටවත් ඉදිරිපත් කරන්න නැතුව පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න නැතුව ඒ අවශ්‍යතාවයේ අනුව එදා තිබ්බ අධ්‍යක්ෂ මණ්ඩලයේ අවශ්‍යතාවයේ අනුව ඒ තමන්ට අවශ්‍ය විදිහට වැඩි මුදලකට ඒ සියල්ලක් නතර කරන්න කටයුතු කරා. ඒ පමණක් නෙමෙයි එදා අවලංගු කරපු ඒ ගිවිසුම නිසා පරණ ගුවන් යාන අපිට විශාල ප්‍රමාණයක් අපේ ගුවන් සමාගමට ලබා ගන්න සිදු වුණා. පමණක් නෙමෙයි එක ගුවන් යානයක් තියෙනවා අපි කතා කරා අර පියාසර නොකර ගුවන් යානයක්. ඒ ගුවන් යානය හැමදාම තියෙන්නේ ඒක ග්‍රවුන්ඩ් කරලා තියෙන. එහෙමත් නැත්නම් ගුවනේ ගිහිල්ලා නැහැ කවදාවත්. හැමදාම ඒක තියෙන්නේ ගුවන් තොටුපොළේ. ඒ සඳහා මාසයකට ඩොලර් 585,000ක් මාසයකට ගෙවන්න ඕනි. පොඩි ගාණක් නෙමෙයි මාසයකට 585,000ක් රුපියල් නෙමෙයි ඩොලර් ඇමරිකානු ඩොලර් ගෙවන්න වෙනවා. ඒක තමයි ඇත්ත தத்துவය. ඉතින් මේ ආකාරයෙන් නොයෙකුත් පංචාසා දූෂණ වලට යටත් වෙලා තියෙන සමාගමක් බවට ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගම පත් වෙලා තියෙනවා. ඊළඟට මේගොල්ලන්ට උපදේශන සමාගමක් කීපයක්ම ගෙනාවා. ඒ අතර නයිරාස් කියන සමාගම ගෙනල්ලා ඒ නයිරාස් කියන සමාගමට ඇමරිකානු ඩොලර් මිලියන ගාණක් වියදම් කරලා ඒකේ වාර්තාවක් ලබා ගත්තාම ඒගොල්ලන් කියනවා ඒ වාර්තාව වැරක් නැහැ කියලා. ඒ වාර්තාවට මිල කරලා තියෙන මිලියනයක් නම් ඒ මිලියනේ ලබා දීලත් නැහැ. ඒ ලබා දුන්න මුදල් ලබා නොදුන්න නිසා නයිරා සමාගම අර ඉංගලන්තෙ ගිහිලි වෙලා නීතිමය ක්‍රියාමාර්ග අරගෙන තියෙනවා. ඉතින් මේක තමයි ඇත්ත தத்துவය. ඊළඟට බැලුවාම මේ වැඩසටහන මේ ප්‍රතිව්‍යුහගත කිරීම තුළින් අපේ ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගමට නොඑක ආකාරයෙන් අලාභ සිදු වුණා. එක පැත්තකින් තමයි මේගොල්ලන්ගේ අවශ්‍යතාවය තිබුණා යුරෝපයට යන ගමනාන්තයන් පැරිසිය, ෆ්‍රැන්ක්ෆර්ට්, ඒ වගේම රෝම් වැනි ගමනාන්තයන් සියල්ලක් නවත්තනවා. ඒ ඔක්කොම නවත්තලා මේගොල්ලන්ට අවශ්‍යතාවය අර මෙල්බන් නුවරට අලුතෙන් ගමනාන්තයක් ආරම්භ කරනවා. නමුත් එදා යුරෝපයේ තිබුණ අලාභයටත් වඩා දෙගුණයක් අලාභයක් ඇතිවන ආකාරයෙන් අර මෙල්බන් ගමනාන්තය අද ආරම්භ කරන්න වෙලා තියෙනවා. ඒ පමණක් නෙමෙයි ඒ ගමනාන්තයෙන් පාඩුව ලබනවා පමණක් නෙමෙයි අද මෙල්බන් සිට කොළඹට එන ගුවන් යානාව ඒක සංචාරකයෝ වෙන්නේ නැහැ. සංචාරකයන්ගේ 20%ක් පමණ ලංකාවට එන්නේ. යුරෝපයේ ඉඳලා 70%ක් සංචාරකයන් එදා ලංකාවට ආවා. නමුත් ඒ සියල්ලක් අද නැවතිලා තියෙනවා. මේ ගුවන් යානයෙන් බොහෝ දෙනෙක් බලාපොරොත්තු වෙන්නේ ඉන්දියාවට, එහෙමත් නැත්නම් වෙනත් දකුණු ආසියානු රටවල් වලට ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගම මෙල්බන් සිට ඒ ගමනාන්තය භාවිතා කරන්නේ. ඒක තමයි ඇත්ත தத்துவය. ඊළඟට මේ ආණ්ඩු කාලය තුලදී තමයි ලෝකයේ අඩුවෙම පසුගිය කාලය තුලදී 60%කින් පමණ ඉන්ධන මිල අඩු වුණා. ඒ ඉන්ධන මිල අඩු වුණත් අපේ අලාභය වැඩි වුණා මිසක් අලාභය අඩු වුණේ නැහැ. සාමාන්‍යයෙන් ගුවන් සමාගමක වැඩිම වියදම තියෙන්නේ 60%කට වඩා වියදම තියෙන්නේ ඉන්ධන මිල. නමුත් ඒ ඉන්ධන මිලෙන් හරි අඩක් වුණත් ඒකෙන් අපිට කිසිම ප්‍රයෝජනයක් ගන්න ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගම කටයුතු කරේ නැහැ. ඊළඟට අද අවසාන කාලය තුලදී තව විනාඩි දෙකක් දෙන්න අවසන් කරන්නම්. අවසාන කාලය තුලදී දැන් පවතින අපේ ඉරාන් වික්‍රමරත්න අමාත්‍යතුමා අද නැවතත් ප්‍රතිව්‍යුහගත කරන්න යනවා. ප්‍රතිව්‍යුහගත කරනවා නෙමෙයි ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගමේ ලාභ ලබන අර කේටරින් සේවාව, ඊළඟට ග්‍රවුන්ඩ් හැන්ඩ්ලින් සේවාව, ඊළඟට ඉංජිනේරින් සේවාව කෑලි වලට කඩලා තමන්ගේ හිතවතුන්ට විශේෂයෙන්ම ඒ හිතවතුන්ගේ අවශ්‍යතාවයන් වෙනුවෙන් කෑලි වලට කබලා විකුණන්න බලාපොරොත්තු වෙනවා. මේ කෑලි වලට කඩලා විකුණීමේ තුලින් ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගමේට තියෙන ණයකවන්න කියලා තමයි ඒගොල්ලන් බලාපොරොත්තු වෙන්නේ. නමුත් ණයක් නැමෙයි. ඒක නිකම්ම මේ ගුවන් සමාගම නැති වෙලා යන තත්වයට පත් කරන්න තමයි මේ ආකාරයෙන් ඒකක ඒක වෙන වෙනම කඩලා අර මනෝ තිත්තවල වැනි අය මේ වෙනුවෙන් කටයුතු කරන්නේ. මේකේ කෑලි ලබාගෙන මේ ආණ්ඩු අවසාන වෙන්න ඉස්සෙල්ලා ඒ තුලින් මුදලක් ලබා ගැනීම බලාපොරොත්තුෙන්. ඊළඟට අවසාන වශයෙන් කියන්න ඕනේ අරු පුලාසුනා මන්ත්‍රීතුමනි, මේ සියල්ලක් අපි දැන් ලාභ අලාභ ලබනවා. මිලියන 40000ක අලාභයක් ගිය අවුරුද්දේ ලැබුවා. මෙතන මෙතරම් ප්‍රශ්න ගැටලු ටිකක් තියෙනවා. ඊළඟට ජනාධිපතිතුමාගේ කොමිෂන් ඒකෙන් නිර්දේශ කරලා තියෙනවා. මේ සියල්ලක් තියෙද්දි ලෝකේ ඉන්න ලොකුම හොරෙක් ගෙනල්ලා ඊට පස්සේ මේකට ඇතුළත් කරනවා. CCO කියලා හැමත් නැත්නම් චීෆ් කමර්ෂල් ඔෆිසර්. ඒ නිලධාරියාව ගේන්නේ කොහෙද? ඇෆ්ගනිස්තානයේ. ඇෆ්ගනිස්තානයට ගිහිල්ලා ඇෆ්ගනිස්තානයේ තිබ්බ එකම ගුවන් සමාගම වෙන සාෆි කියන ගුවන් සමාගම නැති කරපු ඒ පුද්ගලයාව ඊළඟට ඒ රටේ මිලියන 11ක වංචාවක් කරලා වංචාව ගිවිසුමක් අත්සන් කරපු ඇමරිකානු පුරවැසියාව මේ රටේ ගෙනල්ලා ඒ තනතුරට පත් කරනවා. මම හිතන්නේ එයාගේ වටුප විතරක් මිලියන 4කට වඩා වැඩි. ඉතින් ඇයි මේ රටේ මෙතරම් උගතුන් බුද්ධිමතුන් ඉන්නකොට මේ සඳහා සියලුම සුදුසුකම් තියෙන කණ්ඩායම මෙහි ඉන්නකොට මෙවැනි හොරෙක් මෙවැනි පුද්ගලයෙක්ව මේ රටට ගෙනල්ලා පත් කරන්න කියන එකත් අපි මේ අවස්ථාව විශේෂයෙන්ම ඉරාන් වික්‍රමරත්න අමාත්‍යතුමාගෙන් අහනවා. ඉතින් කෙසේ වෙතත් අපි මේ සියල්ලකටම වඩා බලාපොරොත්තු වෙන්නේ මේ ආකාරයෙන් ඒකක වෙන වෙනම කැඩුවොත් එහෙම රටේ ආරක්ෂාවට ලොකු බලපෑමක් තියෙනවා. ඒක තමයි ග්‍රවුන්ඩ් හෑන්ඩ්ලිං වලට අපි රටේ ආරක්ෂාව වෙනුවෙන් අපි වෙනත් සමාගමකට ලබා දුන්නොත් ඒ තුලින් අපේ රටට මේ තියෙන ආරක්ෂාවත් නැති වෙනවා කියන එකත් මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන එක නිසා අපි ඉල්ලීම කරන්නේ මේ ආණ්ඩුව තව මාසයයි තියෙන්නේ. ඒ මාසය තුලදී මේ තියෙන සම්පත් ටික විකුණන්න නැතුවවත් අඩුම ගානේ රැකගන්න අර අනෙකුත් මන්ත්‍රීවරු කටයුතු කරන්න කියලා ඉල්ලීම කරමින් මම නවතිනවා.